சமயத் மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165.
பிரியமான வானொலி நேயர்களே, இன்றும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நீங்கள் அவளோடு வானொலி பெட்டியை இயக்கி காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக கர்த்தரே நம்மோடு பேசும்படியாக காத்திருப்போமா? இன்று 1 ராஜாக்களின் புத்தகம் 15:7 முதல் சிந்திக்கப் போகிறோம். 1 ராஜாக்கள் 15:7-8 கவனியுங்கள்.
அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் எரோபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
அபியாம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சிறப்பு மிக்க எதையுமே செய்யவில்லை. அவன் கெட்ட அரசர்களின் பட்டியலிலே வருகிறான். அவன் மரித்து பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான். 1 ராஜாக்கள் 15:9-11.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமின் 20 வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
இங்கே ஒன்றன் மேல் ஒன்றாக வருகிற 2 ஆண்டுகளை குறித்து பார்க்கிறோம். எரோபெயாமின் கடைசி 2 ஆண்டுகளிலே ஆசா அரசாண்டு கொண்டுதான் இருந்தான். மொத்தம் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அரசர் ஆட்சி செய்த காலகட்டங்களிலே நீண்ட காலம் அரசாண்ட ஒருவன் இந்த ஆசா. ஆசாவும் அசரியா அல்லது உசியா மற்றும் மனாசே இவர்கள் 3 பேருமே நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆசாவின் தாயின் பெயர் மாகாள். இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம். ஆசா ஒரு நல்ல அரசன். ஆசா சிறந்த ஒரு அரசனாவதற்கு இங்கே மாகாள் பெயர் பெறுகிறாள். மீண்டுமாக நாம் இங்கே பார்ப்பது போல தாவீதைப் போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வாசிக்கிறோம். அவன் செய்த காரியம் என்ன பாருங்கள். 1 ராஜாக்கள் 15:12.
அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்தில் இருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி
ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்டிருந்த ஜனங்களை குறித்து ஆசா எளிதாக எடுத்துக் கொள்ளவில்லை, அதற்கு எதிர்த்து நின்றான். இன்றைக்கு கலாச்சாரத்திலே வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிற நாகரிகங்களின் மத்தியிலேயும் இப்படிப்பட்ட தரக்குறைவான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது தேவனே அவர்களை கைவிட்ட ஒரு நிலைமையை காட்டுகிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விரோதமாக தைரியமாக பேச ஆட்கள் தேவை. இதை பாவம் என்று உணரும் உணர்வுள்ள இருதயம் வேண்டும். பாவங்களிலேயே மிகவும் தரக்குறைவான ஒரு பாவம் இது என்று சொல்லலாம். இதைவிட அவன் தாழ்ந்து போக முடியாது. அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட பாவத்திலே மனிதன் தாழ்ந்து போய்விடுகிறான். இப்படி அவன் தாழ்ந்து போகும்பொழுது தேவனும் கைவிட்டு விடுகிறார். நம்முடைய சமுதாயமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகிறது. இந்த பிரச்சனையை குறித்து ஆசா செயல்பட்டான். எனவே அவன் நல்ல ஒரு அரசனாக காணப்பட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாவங்களை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். 1 ராஜாக்கள் 15:16.
ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது.
ஆசா பாஷாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். இது உள்நாட்டு கலகத்தின் தொடர்ச்சி என்று சொல்லலாம். ஆசா செய்த மற்ற சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். வடக்கு புறத்திலே வளர்ந்து வருகிற ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் எதிர்க்க ஆயத்தமாக வேண்டும். இதுதான் சீரியா ராஜ்யம். 1 ராஜாக்கள் 15:18-19.
அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும் படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான்.
ஆசா பெனாதாத்தை பிரியப்படுத்தும்படியாக பொன் வெள்ளியாலாகிய வெகுமதிகளை அனுப்பினான். தனது ராஜ்யத்திற்குள்ளே அவன் படையெடுத்து வரக்கூடாது என்பதற்காக அவர் செய்தான். அது மட்டுமல்ல, ஆசா அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையையும் செய்தான். ஆசா செய்த காரியங்களிலேயே இது ஒன்றுதான் தவறானது என்று குறிப்பிட முடியும். ஒன்றாஜாக்கள் 15:22 பாருங்கள்.
அப்பொழுது ராஜாவாகிய ஆசா, யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்துவர பறைமுறையிடுவித்து அவைகளினால் பென்யமீன் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான்.
இவை எல்லாவற்றையுமே தேசத்தை பாதுகாக்கும்படியாகவே அவ்வாறு செய்தான். ஒன்றாஜாக்கள் 15:23-24 வசனங்கள்.
ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவையாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான்.
நாம் பார்க்கப் போவது போல யோசபாத் மற்றொரு நல்ல ராஜா. இப்பொழுது நாம் எரோபியாமின் குமாரனான நாதாபை குறித்து பார்க்கப் போகிறோம். ஒன்றாஜாக்கள் 15:25-26 வசனங்கள்.
யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே எரோபியாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான்.
யூதாவின் அரசனான ஆசாவின் ஆட்சி காலத்தின் 2வது ஆண்டிலே நாதாப் பட்டத்திற்கு வருகிறான். இஸ்ரவேலை நாதாப் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இவ்வாறு இந்த கெட்ட அரசர்கள் தொடர்ந்து வரும்பொழுது பாவமும் அரசியலிலே தரக்குறைவும் வடக்கு ராஜ்யத்திலே பெருகிற்று. ஒன்றாஜாக்கள் 15:27 பாருங்கள்.
இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபேத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபேத்தோனிலே வெட்டி போட்டான்.
எந்த அரசனாவது பொறுப்பெடுக்கும் பொழுது அங்கே சமாதானம் வரும் என்று ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அங்கே சமாதானம் இல்லை. ஆசாவுக்கும் பாஷாவுக்கும் தங்கள் வாழ்நாளெல்லாம் யுத்தம் நடைபெற்றது. இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்ற யுத்தத்தினாலே 2 ராஜ்யங்களின் வலிமையும் சொத்துக்களும் குறைந்து போனது. அது மட்டுமல்ல, சுற்றியிருந்த ராஜ்யங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. தெற்கிலிருந்து எகிப்து அரசனும் வடக்கே இருந்து சீரிய அரசனும் இறுதியாக வடக்கே இருந்து அசீரியாவின் அரசனும் படையெடுத்தார்கள். என்றாலும் இந்த இஸ்ரவேல் யூதா ராஜ்யங்களின் வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலகட்டம் வரை வடக்கு ராஜ்யத்திலே பாஷா அதிக காலம் ஆட்சி புரிந்திருக்கிறான். 24 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான். ஆனாலும் அவன் செய்த தவறுகளினாலே அவன் ராஜ பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். யெகூவின் மூலமாக பாஷாவுக்கு விரோதமான கர்த்தருடைய வார்த்தை வந்தது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 16:3-4 வசனங்கள்.
இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் வீட்டைப் போல ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார்.
இது அந்த ராஜாவின் வாழ்க்கையின் கடினமான காலங்கள். எரோபியாமின் பாவங்களிலே தன்னையும் தன் ஜனங்களையும் அவன் ஒப்புக் கொடுத்தபடியினாலே தண்டனையையும் அவன் அனுபவிக்க வேண்டியதிருக்கிறது. கவனித்தீர்களா, பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் ஒரு நிலைமை. ஒன்றாஜர்கள் 16:6-8 வரை பாருங்கள்.
பாஷா தன் பிதாக்களோட நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் அவன் எரோபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய எகு என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26 வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான்.
ஏலா இஸ்ரவேலின் மேலே 2 வருஷம் அரசாண்டான். ஆனால் படைத்தளபதியாயிருந்த சிம்ரி அவனுக்கு விரோதமாக ஒரு கலகத்தை உண்டாக்கினான். ஒன்றாஜாக்கள் 16:9-10 வசனங்களை பாருங்கள்.
ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்ரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
ஏலா குடித்திருக்கும் பொழுது சிம்ரி போய் அவனை கொலை செய்து விடுகிறான். வடக்கு ராஜ்யத்திலே இப்படி தந்திரமாக மக்கள் செயல்பட்டபடினாலே யாரும் உண்மையாகவே பாதுகாவலான ஒரு நிலைமையிலே இல்லை. சிம்ரி ஏலாவை கொண்ட பிறகு அவன் அரசாள துவங்கினான். அவனும் ஆனால் ஆட்சியிலே தொடர முடியவில்லை. 7 நாட்கள் மட்டுமே அவன் அரசனாய் இருந்தான். மற்றும் ஒரு கலகம் உண்டாகி சிம்ரியும் அகற்றப்படுகிறான். பாருங்கள் ஒன்றாஜாக்கள் 16:17-18 வசனங்கள்.
அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீ கொளுத்தி அதிலே செத்தான்.
அந்த ராஜ்யத்தின் இருளான காலங்கள் இது. மேலும் இருண்ட காலங்கள் இன்னமும் வரப்போகிறது. சிம்ரி தந்திரமாக எழுந்து தன்னைத்தானே அரசனாக்கிக் கொண்ட பிறகு மற்றொரு பிரச்சனை வந்தது. உம்ரியின் மற்றொரு எதிரியும் தானே அரசன் என்று கூறிக்கொண்டான். அவனுடைய பெயர் திப்னி. உம்ரி திப்னியை கொலை செய்தான். பின்னர் உம்ரி 12 ஆட்சி புரிந்தான். அவனும் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாங்குகளிலேயே மிகவும் கேடான நிலைமையிலேயே காரியங்களை செய்தான். கவனியங்கள் ஒன்றாஜாக்கள் 16:25 வசனம்.
உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து.
இப்பொழுது ஒன்றாஜாக்கள் 16:28 வசனத்தையும் 30 வசனத்தையும் கவனிக்க வேண்டும்.
உம்ரி தன் பிதாக்களோட நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
உம்ரியை தொடர்ந்து அவனுடைய மகனான ஆகாப் அரசனாகிறான். அந்த காலகட்டம் வரைக்கும் உம்ரியே மிகவும் கேடான ஒரு அரசனாயிருந்தான். ஆனால் தீமை செய்வதிலே அவனுடைய மகனான ஆகாப் இவனையும் மிஞ்சி விடுகிறான். பார்ப்போமா ஒன்றாஜாக்கள் 16:31 வசனம்.
நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு.
ஆகாப் தீமையான ஒரு மனிதன். அவனுடைய மனைவி தீமையான காரியங்களுக்கு அவனுக்கு உதவி செய்கிறவளாய் இருந்தாள். ஆகாப் சிந்திக்க முடியாத காரியங்களை கூட ஏசபேல் செய்தாள். எந்த மனிதனுமே செய்ய நினைக்காத காரியங்களையும் இந்த ஏசபேல் செய்தாள். ஆகாவும் ஏசபேலும் இணைந்து மிகவும் தீமையான காரியங்களை தேசத்திலே செய்தார்கள். ஒருவேளை ஆமானும் அவனுடைய மனைவியும் தீமையானவர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஏரோதும் அவன் மனைவியும் தீமையானவர்கள் என்று கூட சொல்லலாம். ஸ்பெயின் தேசத்தைச் சேர்ந்த முதலாம் பிலிப்பும் மனைவியாகிய மரியாளும் இவ்வாறே தீமையான காரியங்களை செய்தார்கள். இப்படி சரித்திரத்திலே கணவனும் மனைவியுமாக இணைந்து தீமை செய்த பலரை நாம் பார்க்கலாம். ஏசபேலின் தகப்பனாரும் ஒரு அரசனாயிருந்தாலும் பாகாலின் ஆசாரியனாய் இருந்தான். அவன் தனது சகோதரனையே கொலை செய்தவன். ஏசபேல் என்றால் திருமணமாகாத என்று பொருள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஆகாபும் ஏசபேலும் ஒருவரை ஒருவர் மனமுவந்து மன விருப்பத்தினாலே திருமணம் செய்யவில்லை. உண்மையான அன்பின் உறவு இவர்களுக்குள்ளே இல்லை. இவள் அநேக ஆண்களின் குணநலமுள்ள, அறிவுத்திறமை உள்ள, தீமையை விரும்பிய ஒரு பெண். அவளே குடும்பத்தின் தலைமை பொறுப்பெடுத்து நடத்தினாள். எந்தவிதமான ஒழுக்க நெறிகளுக்கும் அவள் உட்பட்டவள் அல்ல. வரலாற்றிலேயே மிகவும் கேடான ஒரு பெண் அவள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே தியத்திரா சபைக்கு கிறிஸ்து ஒரு செய்தி கொடுத்தார். அதிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. ஆகிலும் உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஏசபேல் எல்லாவற்றிலேயும் தலைமைத்துவம் எடுக்கும் ஒரு தீமையான பெண்மணி. ஏன் தியத்தீரா சபைக்கு கர்த்தர் அவ்வாறு கூறியிருந்தார் என்றால், அது உண்மையான அன்பற்ற ஒரு காலமாய் இருந்தது. அது ஏசபேலின் ஒரு ஓவியமாய் இருந்தது. ஏசபேலும் ஆகாபும் எப்படி ஒத்துப்போனார்கள்? அது மிகவும் எளிய ஒரு காரியம் என்று சொல்லலாம். இன்றைக்கும் நாம் சமுதாயத்திலே பார்ப்போம் என்றால், தீமையான ஒரு மனிதன் அவனைப் போன்றே தீமையான ஒரு பெண்மணியையே தனக்கென்று தெரிந்து கொள்கிறான். அந்த குறிப்பிட்ட காலத்திலே நடைபெற்ற மற்றொரு சம்பவத்தையும் பாருங்கள். 1 Kings 16:32-34.
தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும் படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான்.
ஞாபகம் இருக்கிறதா யோசுவா எரிகோவை அழித்தபொழுது கூறிய வார்த்தை? யோசுவா 6:26, அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். ஆகாப் ஏசபேலின் காலம் வரைக்கும் எரிகோ திரும்ப கட்டப்படாமல் இருந்தது. இப்பொழுது யோசுவா கூறிய அந்த சாபமானது அதை கட்ட ஆரம்பித்த ஈயேல் மீது வந்தது. 1 Kings 17:17 கடந்து செல்கிறோம். ஆகாபும் ஏசபேலும் இஸ்ரவேலின் அரியணையிலே இருந்த காலகட்டத்திலே கர்த்தர் தனது பணியை நிறைவேற்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமுள்ள ஒரு மனிதனை அந்த பணிக்கு தேவை. அந்த மனிதனை கர்த்தரே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதுதான் எலியா தீர்க்கதரிசி. இந்த எலியாவே கடைசி காலத்திலே பூமியின் மேலே வரப்போகிற ஒரு சாட்சியாய் இருக்கிறார். மிக அற்புதமான நாடகம் போன்ற ஒரு காட்சியின் மூலமாக எலியா நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆகாபும் ஏசபேலும் அரியணையிலே இருக்கும்பொழுது மிக துணிவோடு உள்ளே வந்து ஒரு தைரியமான அறிவிப்பை கொடுக்கிறார். பாருங்கள், 1 Kings 17:1.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
எலியா ஆகாபின் அரண்மனைக்குள்ளே சென்று கடைசியான சீதோஷ்ண நிலைமை குறித்த ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அவனுடைய வார்த்தையினாலே அன்றி மற்றபடி மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டு பட்டணத்தை விட்டு தூரம் போகப் போகிறார். எவ்வாறு திடீரென்று சொல்லி அரண்மனைக்குள்ளே கடந்து வந்தாரோ அதேபோல திடீரென்று அங்கே பேசி முடித்து வெளியே சென்று விடுகிறார். இவ்வளவு தைரியமாக தங்களிடத்திலே யாருமே பேசியிராத சூழ்நிலையிலே இப்படி எலியா பேசிய வார்த்தைகளிலே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எலியா எவ்வாறு பேசக்கூடியவர் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளப் போகிறார்கள். ஆம், எலியா ஒரு தைரியமான கரடு முரடான தனி மனிதர். எலியாவை குறித்து சொல்லக்கூடிய மற்றொரு காரியம் உண்டு. எலியா இன்னமும் பயிற்றுவிக்கப்பட வேண்டிய ஒருவர். தேவன் பயன்படுத்தும் எல்லா மனிதர்களையும் தேவன் பயிற்சி கொடுத்தே கொண்டு வருகிறார். வனாந்தரத்திற்கு எடுத்துச் சென்றே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். மோசேயையும் தேவன் வனாந்தரத்திலேயே பயிற்றுவித்தார். கல்தேயர்களின் ஊரான ஊர் என்னும் இடத்திலிருந்து ஆபிரகாமையும் வெளியே கொண்டு வந்து பயிற்சி கொடுத்தார். யோவான் ஸ்நானனுக்கும் அதே பயிற்சியை கொடுத்தார். அப்போஸ்தலனாய பவுலும் இரண்டு முழு ஆண்டுகள் அரபு தேசத்து வனாந்தரத்திலே பயிற்சி எடுத்தார். இதுவே தன்னுடைய மனிதர்களை கர்த்தர் பயிற்றுவிக்கும் விதம். இப்பொழுது எலியா என்னும் இந்த தீர்க்கதரிசியையும் தேவன் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக எடுத்துச் செல்லப் போகிறார். ஒன்றாஜாக்கள் 17:2-3 வசனங்களை பாருங்கள்.
பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு.
எவ்வளவு சீக்கிரமாக தேசத்தை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வாறு வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறார். எனவே வனாந்தரத்திற்கு சென்று அங்கே இருந்த சின்ன ஒரு ஆற்றண்டையிலே எலியா சேருகிறார். 17:4
அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
எலியாவை போஷிக்கும்படியாக வனாந்தரத்திலே இரண்டு காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒன்று இயற்கையான அந்த ஆற்றின் தண்ணீர், அடுத்ததாக இயற்கைக்கு மாறுபட்ட அற்புதமான ஒரு செயல். காகத்தினாலே எலியாவை கர்த்தர் போஷித்தார். சில காலம் எலியா அங்கே தங்கியிருந்தார். இதற்கிடையிலே கேரீத்தின் தண்ணீர் வற்றி போயிற்று. தொடர்ந்து என்ன ஆனது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம். இன்று கற்றுக்கொண்ட வேத பகுதியை பார்க்கும்பொழுது கர்த்தர் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருந்தும் இந்த அரசர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் பொல்லாங்கான காரியங்களை செய்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுக்கும் கர்த்தர் நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம், அந்தஸ்துகளை கொடுத்திருக்கலாம். உங்களை சுற்றியிருக்கிற எத்தனையோ பேரை விட ஆண்டவர் உங்களை சிறந்த ஒரு இடத்திலே வைத்திருக்கலாம். உங்களோடு கல்வி கற்ற எத்தனையோ பேரை பார்க்கலாம் உங்களை உயர்வான ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கலாம். ஏனென்றால் அந்த இடத்திலே நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றே கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உண்மையும் உத்தமமாய் செயல்பட வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். பவுலப்போஸ்தலன் தனக்கு கிடைத்த அப்போஸ்தல பொறுப்பை குறித்து சொல்லும்பொழுது, தேவன் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தினபடியினாலே நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி செம்மையானதை செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்குமென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லது கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கொடுத்திருந்தாலும் அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் தீமையான காரியங்களுக்கே நம்மை அர்ப்பணித்திருப்போம் என்றால் இன்றாவது நாம் மனம் திரும்புவோமா? ஆகாபையும் ஏசவேலையும் போல கணவனும் மனைவியுமாக இணைந்து தீமையானதை செய்கிற பலரை இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். தீமையான காரியங்களுக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு கணவன் மனைவி இணைந்து செயல்படும் பொழுது அவர்களும் இந்த ஆகாபை போலவே ஏசபேலை போலவே இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, கர்த்தர் பயன்படுத்தும் ஒவ்வொருவரையும் வனாந்தரத்திலே கொண்டு பயிற்றுவிக்கிறார் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. வனாந்தரம் என்று சொல்லும்பொழுது சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு உதவி கரங்களும் இல்லாத ஒரு இடத்தை அது நமக்கு உணர்த்துகிறது. ஒரு காலத்திலே நல்ல சமுதாய சூழ்நிலையில இருந்து, நல்ல பண நிலைமையில இருந்து, இப்பொழுது ஒருவேளை அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து உங்களை தன்னந்தனியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் காலம் இது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலே அவருக்கு விரோதமாக முறுமுறுக்காமல் அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கருத்தோடு கற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை அவர் அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களுக்காக பயன்படுத்த முடியும். இந்த வனாந்தர அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு விதமாயிருக்கலாம். சார்ந்து கொள்ள யாரும் இல்லாத ஒரு நிலைமையாக அது இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பயிற்றுவிக்கும் பொழுது அவர் உங்களை போஷிக்கிறவராயும் இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. எலியாவையும் கர்த்தர் தனியே கொண்டு சென்றாலும் இயற்கையாகவும் போஷித்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலேயும் எலியாவை அவர் போஷித்தார். நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே கர்த்தர் உங்களையும் போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சூழ்நிலையை குறித்து கலங்காமல் உங்கள் தேவைகளை கர்த்தரிடத்திலேயே கூறுங்கள். அவரே உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற, உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவாதி தேவனாயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. 1 நாளாகமும் 22:16 பின்பாகம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. 1 நாளாகமும் 22:16 பின்பாகம்.